இந்த அனுபவம்ங்கிறது யார் அனுபவம்? இப்ப நாம அனுபவம் அனுபவம்னு சொன்னா ஐயா உங்களுக்கு இந்த நிலமெல்லாம் அனுபவ பாத்தியமான்னு கேக்குறோம், வீடு உங்க அனுபவத்துல இருக்கான்னு கேக்குறோம். அது போல இவருக்கு அனுபவம் என்னன்னாரு, பெருமானை அனுபவிப்பதுதான், அதான் அனுபவம். ஆமா, அவருக்கு என்ன அனுபவம்? ஆண்டவன் ஒருத்தன், தான் ஒருத்தன் தான், வேற யாரும் இல்லை. அப்ப அவனை அனுபவிப்பது என்பது அந்த அனுபவிப்பதுல தூய்மையான அனுபவம். எப்படி அவர் மாதிரி அனுபவிப்ப கூட இப்ப நீங்க அது கூட சொல்றது உண்டு. இப்ப நம்ம சாதாரண சாப்பாடு வச்சுங்களேன், ஒருத்தனுக்கு ஒரு கிடைக்காத ஒரு ஒரு பொருள் கொடுத்தோம் சரிங்களா, தூத்துக்குடி அல்வா வாங்கி கொண்டாந்து கொடுத்தோம் திருவண்ணாமலையில் சொன்னா, எந்த ஊர் அல்வாயா தூத்துக்குடி அல்வா சாப்பிட்டு பாருன்னு சொன்னா, அது அனுபவ சுத்தி என்ன கேட்டா, சாப்பிடும் போது ஒவ்வொரு துண்டு எடுத்து போடும்போது ஆடாடாடா நான் எங்கெங்கயோ சாப்பிட்டுங்கய்யா அல்வான்னா இந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு துண்டு. இன்னொரு துண்டு அது அனுபவம் சுத்தி பாத்தீங்களா, நம்ம அல்வாவை தான் நம்ம சொல்ல முடியுது, ஏன் நம்ம மூளை அதுக்கு மேல இல்ல. யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும் தாய்மான. சுவாமி நான் ஒன்னும் செய்யல, யோசிச்சு பாக்கிறேன், ரெண்டு காரியம் செஞ்சுட்டு இருக்கேன் சாமி, மூணு வேளை தவறாம சாமி சாப்பிடுறேன், ஒன்பது ஒன்பதரைக்கெல்லாம் படுத்துருவேன், காலையில விடிஞ்சு ஏழுக்கு தான் எழுந்திருப்பேன், அது பக்கத்துல அவன் குத்தானாலும் கொலையானாலும் எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவேன். இந்த ரெண்டு காரியம் செய்யறேன் குறிப்பிடுவோம். தாய்மானார் யாரோ கூட சொன்னாங்க, ஏய் சார் இந்த தாய்மானார் பத்தி அதிகமாக வந்து நம்ம அதிகமா பேசல உண்மையாதான். எங்க இப்ப திருமுறை கூட இப்பதான் பேசுறமே தவிர, ரொம்ப ஒரு ஒரு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து காண்டத்துக்குள்ளதான் பேசுறோம். முற்றோதல் வந்து எங்க திருமண பேசணும், ஏதோ வரலாறு பேசிட்டு போதான். நம்ம வாரியார் சுவாமிகள்லாம் கூட ராமாயண பாரதம் வரலாறு தான் சொன்னாங்க, திருப்பூர் சொன்னாங்க, ஆனா திருமுறை அதிகமா வரலதான், திருமுறையோ சைவ சித்தாந்த சாஸ்திரமோ வரலதான். அவங்க வந்துதான் கொஞ்சம் எளிமையா பண்ணி சொல்லியிருப்பாங்க அந்த காலத்துல, ஆனா அவங்க அந்த பகுதிக்கே வரல, திருமுறை சைவ சித்தாந்தம் அந்த பக்கமே வரல. அவர்கிட்ட என்ன கொஞ்சம் எளிமையாக்கிட்டார் பல காரியங்கள் எல்லாம். எனவே அப்படி போயிட்டு அது போல இங்க திருமுறையே நம்ம துவைக்கல, அப்படி எப்படி இருக்குது, எப்படி துவைக்கப்படும்? அதனால் இது அனுபவ சுத்தி என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனை அனுபவிக்கின்ற அனுபவத்தில் ஒரு அருமையான உச்சக்கட்டம், உச்சக்கட்டம் அப்படி சொல்றேன். ஈசனி என் அம்மானி எந்தை பெருமான் என் பிறவிநாசனி, நான் யாது முண்டல்லா பொல்லா நாயான நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே. தேசனே அம்பலவனே செய்வதொன்றும் அறியேனே. அது அவன் தனக்கு செய்த அந்த நன்மையும் அந்த நன்மையினால் தாம் பெற்ற அந்த உணர்வையும் எண்ணும் போது எண்ணும் போதெல்லாம் இவ்வளவு அனுபவத்தை பெருமான் உண்டாக்குறான். இது மாதிரி கூட இருக்கு அல்லவா, அதாவது என அறியா பழந்தந்தா யான் அது அறியாதே கட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை. என்னால் அறியா பதம் தந்தாய், இந்த ஆன்மா நினைத்து கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு உயர்வு கொடுத்தார். என்னால் அறியா பதம் தந்தாய், ஆனா அவ்வளவு பதத்தையும் பெற்று கூட யான் அது அறியாதே கட்டேன் ஆனால் உன்னால் ஒன்றும் குறைவில்லை. பெருமானி நீ ஆன்மா அடியனுக்கு செய்த அமைப்புல ஒரு குறை நீ செய்த அபிப்பயன் நான் தான் உடையாய் அடிமைக்கு ஆரம்பேன். உங்க மேல ஒரு பதில், நீ என்னென்ன செய்யணுமோ எப்ப செய்யணுமோ எல்லாம் செய்யணும், அவ்வளவு செய்தும் கூட நான் கடத்தேன் அது என் குற்றமே தவிர என்றெல்லாம் முன்னும் பின்னும் சொல்லுவார். அதான் இங்க சொல்லுகிறார், ஈசனே பொருள் வேண்டாம், என் அம்மானே பொருள் வேண்டாம், எந்தை பெருமான் அதுக்கும் வேண்டாம், என் பிறவி நாசனே அதுக்கும் பொருள் வேண்டாம். என்ன பிறவி நாசன் என்னதான், அவ்வளவுதான் பிறப்பை முழுதும் அப்படி பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பைகடல்கள் வெல்க, அவ்வளவுதான் அதுக்கு கூட சரிங்களா. என் பிறவிநாசனே நான் யாதும் ஒன்றல்லா பொல்லா நாயான நீச நீரி. யாதும் ஒன்றல்லா, யாதும் எந்த ஒண்ணுக்கும் பயன் இல்லாத ஆள். என்னால ஒரு பயன் ஒண்ணு இல்லவே இல்லாததான் பயன். ஒரு ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்னை பொல்லா நாயான, ஏன்னா நல்ல நாயெல்லாம் எங்க இருக்குது, பிரஷர்ல போகுது. ஆமா பிஸ்கட் திங்குது, அதனால அந்த நாய்க்கு என்ன போந்து இருக்குது, கொடுத்து வச்ச நாயின்னு இருக்கும். நான் அப்படி இல்லை, பொல்லா நாயான. அதனால பிஸ்கட்னா அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஏதோ நான் நாய்கிட்ட இருக்கிற கெட்ட குணத்துல ஒண்ணு தான் ஏற்கனவே உண்டதை கக்கி திங்கும், அதுதான் திங்கிறது. பொல்லா நாயான அது நீங்க நீச நீனை. நீசன்னா ஒன்றுக்கும் தகுதி இல்லாத ஒரு நீச நீனை ஆண்டாய்க்கு, அப்படிப்பட்ட என்னை நீ ஆண்டாய். அப்படி போது நினைக்க மாட்டேன் கண்டாயே, இதை நினைச்சு கூட எனக்கு பார்க்க முடியல, நினைக்க கூட மாட்டேன் நான் கேட்டேன். அதனால தேசனி ஒளி புரிந்தியவனி அம்பலவனி, அம்பலத்தில் இருக்கின்ற பெருமானி செய்வதொன்று மறிய, இவ்வளவு கீழான என்னை அவ்வளவு மேலான நீ இப்படி எல்லாம் செய்திருக்கிறாயே, நான் என்ன பார்த்து எனக்கு நினைக்க கூட முடியல என்று சொல்லி, அப்ப தான் நினைத்து எண்ண முடியாத அளவுக்கு பெருமான் செய்திருக்கிறார். அதான் அனுபவ சூத்திரம். நீ சொல்லிருக்கிறேன், இந்த தலைப்புகள் எல்லாம் வந்து அவர் போட்டதல்ல, மணிவாசகர் யாரோ பின்னே இருந்து படித்தவர்கள் ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க. அதை நம்ம என்ன பொருத்தி பார்க்கணும், நினைக்கிறேன். இந்த திருவாசகத்துக்கு வரை முதல்ல நான்கு அகவலுக்கும் மரமநடிகள் உரை எழுதினார். அப்புறம் அதோடு நினைச்சிட்டு அவரால் அவருக்கு மேல போக முடியல, ஏதோ ஒரு வாழ்நாள் முடியல. அப்புறம் நம்ம பண்டிதமணி கதிரேன் செட்டியார் திருச்சரகம் 100 பாட்டு, இந்த நீத்தல் விண்ணப்பம், இப்ப இதெல்லாம் இதுக்கெல்லாம் சரிங்களா. நான் அவர் உரையெல்லாம் வச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம், நம்ம பார்க்கல. திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி அந்த நாள் அவர் உரை எழுதினார். யார், பண்டிதமணி. ரெண்டு பேர் ரெண்டு சிங்கங்கள், மரமணிகளும் இருந்தவர் இவர், அவ்வளவுதான். அந்த பெரியவங்க உரைங்கிற அதோடு ரெண்டு பேர், அதுக்கு பின்னால் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் உரை எழுது. காசு பிள்ளை வெறும் பொடிப்புரை எழுதினார், கடைசி வரைக்கும் பொடிப்புரை எழுதிட்டு நல்ல அந்த நல்ல இலக்கணம், இலக்கிய பயிற்சி, நல்ல சமயத்தில் ஒரு ஊற்றம், இவையெல்லாம் இருக்கின்றவர்கள் மேலும் தொடரும் போது இதெல்லாம் எடுத்துக்காட்டு. இது இப்ப ஒவ்வொரு பாடலிலும் இது எங்கே அனுபவ சுத்தி என்பது இருக்கிறது. முதல்ல அனுபவ சுத்தி என்றால் என்ன, அது இந்த பாடலில் எங்கெங்கெல்லாம் எப்படி காட்டப்படுகிறது என்றெல்லாம் எழுதுனதான் இப்ப அந்த உரையாகும். சும்மா சொல்லு 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 பொருளை செய்வதொன்று மறியேனே, நான் செய்வது எதுவுமே தெரியாதவனே, நினைக்க மாட்டேன் நினைக்க மாட்டேன். இதுதான் இருக்கவே இருக்க தலையன உரை, இது தலையன உரைன்னு பேரு. இதில் எப்படி அனுபவ சுத்தி அமைந்திருக்கிறது, இதில் எப்படி கைமாறு கொடுத்தல் அமைந்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் என்ன, அது அந்த பெரியவங்க மாதிரி இருக்கிறவங்க கூட தான் செய்ய முடியும் முடியும். அது மாதிரி ஒரு பின்னாலெல்லாம் வரல, பல செய்தி எழுதணும், பல செய்திகள் அதெல்லாம் பிடிக்க கடைபிடிக்கணும். பிடிச்சாதான் நல்லது, எங்க பிடிக்க முடியுது, நேரமே எது அதுக்கெல்லாம் செய்யறது. ஆனால் நமக்கு இந்த உரை வந்திருக்குது, நீங்க அதை தப்பா கிடணும் கருதிட்டு போங்க, அப்படின்னு கவலைப்படல. இது ஆமா, அது நமக்கு உடன்பாடு. பல செய்தி எழுதியிருப்பாங்க, நீக்கி எனையாண்டாய்னு ஒரு பகுதி வருது. நீக்கினவனு பிரம்மமாகிய தன்னை தன்னிடத்தில் என்றும் நீக்கிங்கிறாங்க. ஏன்னா இவங்க ஆன்மாவே பிரம்மத்திலிருந்து வந்தது, மீண்டும் பிரம்மமாயிடுது என்று அவனுடைய கொள்கை. நாம் அப்படி இல்லை, இறைவன் வேறு உயிர் வேறு. அவனை உயிரை பிடிச்சிருக்கிற தனிய ஆசம் வேறு, ஆனா மூன்றும் அனாதி. என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ பெருமானி, நீயும் ஆதிமந்தம் இல்லாதவன், இந்த ஆன்மாவும் ஆதிமந்தம் இல்லாதவன். ஆனா பிரம்மத்திலிருந்து அவல்ல, பிரம்மத்திலிருந்து நாம் வந்திருந்தோம்னா நமக்கு எவ்வளவு சனியம் வருது, காசமாம் பற்றிய அறுக்க வென்றிருக்கு, அறுவை சிகிச்சையும் பண்ண வென்றிருக்கு. பிரம்மத்திலிருந்து நம்ம வந்திருந்தோம்னா நமக்கு ஏன் அறுவை சிகிச்சை வேணும், பிரம்மம் வந்து ராஜா, ராஜா விட்டு பிள்ளையார் போடுவோங்க, இவ்வளவு படாத பாடுபட வேண்டியது. அதனால ராஜா வேற, பிரம்மம் வேற, உயிர் வேற, திருமூலர் பதிபசுபாதம் எனப்பகர் மூண்டில் பதியனை போல் பசுபாதம் அனாதி. இது சைவசித்தாந்தம், சைவசித்தாந்தம். அதனால இந்த பரமா நம்ம போகணும். சரி, அவங்க அவங்களுடைய கருத்து, அதை நம்ம அதை மறுக்கல, மறுக்கல. திருவாசகம் அப்படிப்பட்டதல்ல, அது மாதிரி நல்ல பக்கா சைவசித்தாந்தம். ஏன் மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன், மூன்று மலம் எது? ஆணவம், கண்மம், மாய. அதே அஞ்சு மலம், அஞ்சு மலம் சுருக்குனா மூன்று மலம், விரித்தா அஞ்சு மலம். புலன்களைந்தால் மலங்களைந்தார் சுழன்றேன் என்று சொல்லுவது திருவாசகத்துல. திருவாசகத்துலதான் மும்மை மலமும் ஐந்து மலமும் சொல்லப்படுகிறது திருமூல திருமந்திரத்துக்கு அப்புறம். அதனால மணிவாசகர் பக்கா சைவ சித்தாந்தி, சைவ சித்தாந்தி. ஏன்னா அந்த மூன்று மலம் ஐந்து மலம் எல்லாம் பிரிச்சுன்னது திருமூல திருமந்திரமும் திருவாசகமும் தான். வேற என்ன திருமறையும் சொல்ல. மலங்கள் ஐந்தார் சுழல்வன் தயிரொரு மத்தனவேங்கிறார் திருவாசகத்துல. ஐந்து மலம் என்ன என்ன பண்ணிச்சு? ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோதாயி, சித்தாந்தம் சொல்லப்படுது. இந்த ஐந்து மலம், இந்த ஐந்து மலத்தினால இந்த ஆன்மாவாகிய ஒன்று என்ன தயிரு மத்தனவே. மத்த போட்டு தயிரை கடைஞ்சா தயிர் எப்படி அந்த பானைக்குள்ள போய் விழுதோ அது போல அந்த அஞ்சு மலத்தால் கடையப்பட்டு இந்த ஆன்மா தூள் தூள் தூளா இருக்குதே சுவாமி என்கிறார் மணிவாசகர். எனவே சித்தாந்தமே என்று இதற்கு வேறு குறை இல்லை. மலங்கள் ஐந்து என்பது அவங்க சொல்லவும் இல்லை. அதனால இந்த உரையினா இதுதான் விட்டான் நாம் போகணும். சைவசித்தாந்தம் மணிவாசகருக்கு உடன்பாடு சத்தியம். அதில் ஒன்று மாற்றணும், இல்லைன்னா மலங்களை இதெல்லாம் சொல்ல வேண்டியது. அதனால சுண்ண வெந்நீர் வீட்சியெல்லாம் சொல்றாரு. சுண்ண வெந்நீர் அணிவித்து பூநெறியே சேரும் வண்ணம் அண்ணன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. பின்னிருக்கிறார் எல்லாம் திருவாசகம். அதனால நமக்கு இப்படிதான் ரொம்ப பெரியவங்களா இங்க இந்த துறையில சித்தாந்த துறையில செம்மையானவர்கள் இதுக்கு உரைப்போம் கருத்து. அதுதான் நமக்கு உரை உரையாக நிறுத்துகிற அவங்க நோக்கு அப்படி விட்டுணும், அவர்கள் நோக்கு. நான் போய் பகவத்கீதைக்கு ஒரு எழுதணும்னா அப்படிதான் இருக்கும், எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். நம்ம பேசாம இருந்துடணும். ஏன்னா அது நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, தொடரவும் இல்லை, தொடரவும் இல்லை. பள்ளிக்கு சேர்ந்து படித்ததும் இல்லை, எழுத்தும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு படித்ததும் இல்லை, எழுத்தும் தெரியாது. சிவ சிவ ராம ராம அப்படின்னு விட்டுற வேண்டும். நாம போய் அதில் கை வைக்கலாமா? எனவே செய்வதறியா திருநாயேன் செம்பொற்பாத மலர் காணா பொய்யர் பெரும்பேர் அத்தனையும் பெறுதற்குரியேன். செய்வதறியா திருநாயேன் இன்னது செய்வது இன்னது தவிர்வது என்று எனக்கு தெரியாத நாம் செம்பொற்பாத மலர் காணா பொய்யர் பெரும்பேர் அத்தனையும் பெறுதற்குரியேன். உன்னுடைய திருவடியை பற்றியே நினைக்காதற்காம் பாருங்க. உலோகாயுதம் அவனுக்கு என்ன கதியோ அந்த கதிக்கு தான் நான் உரியவன். ஏன் நான் அதை பத்தியே நினைக்கல, உன் திருவடி நினைக்கல. திருவடி நினைக்காதவனுக்கு என்ன கதியோ அதுதானே, அப்படிப்பட்ட பேரு தான் எனக்கு உண்டே தவிர உன்னுடைய திருவடியை கண்டவனுடைய பெரும் பேர் எனக்கு கிடைக்காது. உரியேன் பொய்யிலா மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனேன். பெருமானி பொய்யிலாமையர் நல்ல மனதில தூய்மையான உண்மை அறிவுடையவர்கள். வெறியார் மலர்பாதம், வெறியார் மலர்பாதம், வெறின்னு வெறி பொருந்திய திருவடிய. வெறின்னு நாற்றம், நாற்றம்னா வாசனம், நல்ல நறுமணம் பொருந்தி இருக்கும்படியான உன்னுடைய திருவடி. வெறியார் மலர்பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும் இதோ உன்னுடைய திருவடியை பல பேர் அறிந்து கொண்டிருக்கிறார்கள், அடைய இருக்கிறார்கள். இப்படி அடைந்து கொண்டும் இனி அடையவும் இருக்கின்ற அடியார்கள் எல்லாம் கண்ணால பார்த்தும் கூட பொய்யன் பொய்யனியன். நான் என்ன பண்றேன், பேசாம திருப்பரந்துரலையே உட்கார்ந்து இருக்கிறேன். பொய்யனியன் நான் உண்டு உடுத்து இங்கு இருப்பதானேன் போரேறி நான் பார்த்து காலையில் எழுந்திருக்கிறேன், குளிக்கிறேன், நீங்க என்ன இட்லிக்கு சாம்பார் தான் ஒரு பொட்டு அல்லவா, சாம்பாருக்குள்ள இட்லியை தேடணும் எங்க இருக்கு. சாம்பார் இட்லிக்கு சாம்பார் தொட்டுக்கிறது இல்ல, சாம்பார போட்டு முழுகடிச்சு விட்டா அந்த சாம்பாருக்குள்ள இட்லி எங்க இருக்குன்னு தேடணும். ஐசி இங்க இருக்கும் இங்க இருக்கும். அதாவது எங்க இருந்தா என்னப்பா ஒரே வாய்ப்புள்ளதானே போகுது, உடனே சொருட்டு பெருக்கி உள்ளது. இதையும் இதுலதான்
எல்லாம் உண்பதும் உறங்குவதுமாக முடியும். இவர் யோசிக்கும் வேலையில் உண்பதும் உடுப்பதுமாக முடியும். என்னமோ நாய் எல்லாம் வேட்டிக்கிட்டு இருக்கிறேன், நான் வேட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஆனா நாய் சாப்பிடுறது வேலை வராம நானும் சாப்பிடுவேன். அது எங்க இருக்குதோன்னு பாக்குது, நான் எங்க இருக்குதோன்னு தான் பாக்குறேன். கிடைச்சா போதும், நீங்க வாழை மரம் கட்டினா கூப்பிட்டான கூப்பிடலையே உள்ள போட்டு ஏதோ முத பத்தி ரெண்டாம் மஞ்சள் உட்காந்து சாப்பிட்டு வந்துடுறோம் சிவிக்கு. ஆனா மாப்பிள்ள வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரங்க வேண்டிய பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ள அவனை அழைச்சி போகும். உண்டு உடுத்து இருப்பதானியின் போறையேறி எனக்கு உண்ண தெரியும் உடுக்க தெரியும் அவ்வளவுதான் வேற ஒன்று தெரியும். போரேறி என் பொன்னகர்வாய் நீ போந்தருடி இருள் நீக்கி வாரீரிளமின் முளையாளோடு உடன் வந்தருள அருள் பெற்ற சீரேரடியார் நின் பாதம் தேரக் கண்டும் கண்கட்ட ஊரேராய் இங்கு உடல் வேணோ கொடியேன் உயிர்தான் உறவாதி. போரேரே போர் ஏறுனர், போருக்கு செல்லுகின்ற ஏறு ஏறுன்னா காலை, அந்த போருக்கு செல்லுகின்ற காலை போல நீ இருக்கிறாய்னர். அப்படிலாம் சொல்வது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஏறு சொல்வது கொஞ்சம் சிறப்பு. நம்ம திருவருள் படை குடி கூர் அமைச்ச நட்பு அறம் ஆடும் உரையான் அரசரும் ஏறு. நீ அரசர்ல ஒரு பெரிய கட்டிலங்காலையில தான் அப்படின்னு நினைத்தன மாடுன்னு அர்த்தம் இல்ல, அவ்வளவு வலிமை உடையவன் அரசுல அவ்வளவு தெரியும். அது போல இங்க போரேறி அப்படின்னா நீ இந்த ஆன்மாக்களுடைய பாசத்தை நீக்கி வீடு பேறு தருகின்ற அந்த பெரிய போர்ல நீ தான் தலைவன். உனக்கு தருவதற்கு வேற யாரும் நெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுத்தேன். இப்படி உன் திருவடியை கண்டாலே வீடு பெறுவதற்குரிய அருமைனா திருவடிக்கு உண்டு, அதுல நீ பெரிய ஏறு. இந்த ஏறுங்கிறது இப்ப கூட சொல்ல முடியல, அவன் சிங்கம் ஏறுங்கிறோம் இப்படிலாம் சொன்னோம்னா காலமாடு சிங்கமேனு அர்த்தம் இல்ல, அதில் தலைமை உடைய வந்தார் திருவள்ளுவர். ரொம்ப அருமையா இந்த படை கொடி கூழ் அமைச்ச நட்பு அறம் ஆறும் உடையான் அரசரும் ஏறு முதல் குரல் பொறுப்பாள். அதனால் அது போல இங்க போர் ஏறி நின் பொன்னகர்வாய் நீ போந்தருணி இருள் நீக்கி உன்னுடைய கைலாயத்திலிருந்து நீ வந்து நீ போந்து இங்க இருக்கிற மக்களை எல்லாம் ஆன்மாக்களை எல்லாம் அதுக்கு இருக்கிற இருள் நீக்கி ஆணவமலம் கண்ணுமலம் என்ற மாயாமலம் இவற்றை எல்லாம் நீக்கி வாரேறு இளமின் உடையாளோடு உடன் வந்தருட. நீ வரும்போது நீ மட்டும் வர்றதில்லப்பா, கூடவே அம்மா வருவாங்க. ஏன் அம்மையப்பரே உலகிற்கு அம்மையப்பர் எந்தறிய அம்மையப்பர் அப்பரிசே வந்தளிப்பர் நம்முடைய திருக்கழுத்து. அதனால பெருமான் தானும் தன் தையலுமாய் வந்துதான் எல்லா உயிர்களையும் ஆட்கொள்ளுவான், அம்மையப்பராக தான் ஆட்கொள்ளுவான். அதனால எனக்கு அந்த அந்த அடியவர்களுக்கு அதே போல அந்த வாரீரிளமின் முளையாளோடு உடன் வந்தருள. அப்படி நீ அம்மையப்பராக வந்து இவன் அவருடைய இருள் எல்லாம் நீக்க அருள் பெற்ற சீரேரடியார் அப்படி அருள் பெற்ற பெரிய நல்ல சிறந்த அடியவர்கள் எல்லாம் நின் பாதம் தேர கண்டும் இதோ கைலாயத்தை போய்கொண்டே இருக்கிறார்கள், அங்க வந்து உன்னுடைய அருள் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி எல்லாம் பார்த்தும் கூட கண்கட்ட ஊரேரா இங்கு உடல் வேணும். ஊரேறினர், ஊரேன்னா ஊர் மாடு, ஊர் மாடுன்னா பொது மாடு, அதாவது என்ன இருக்குன்னு உரியதில்லை. அது என்ன பண்ணுவீங்க, எந்த வீட்லையும் வந்து கட்ட மாட்டாங்க, எந்த வீட்லையும் ஒன்று தீனி போட மாட்டாங்க, தண்ணி வைக்க மாட்டாங்க. பின்ன இது என்ன பண்ணும், அது அப்படி இருக்கிற மாடு கொஞ்சம் கண் இருந்ததுனாலும் எங்கேயாவது இன்னொரு மாடு புள்ள தீங்கும் போது தானும் ஒரு வாய் வச்சுருக்கீங்களாம், எங்கேயாவது தொட்டி இருந்ததுன்னா குடிக்கும் போது தானும் என்ன போய் இல்லாத போய் குடிக்கலாம் அல்லவா, கண்ணா தெரியாது ஊர் மாடு. அதனால ஏ விரட்டுற அது போய் நம்ம புள்ள தின்ன போகுதுன்னு அவன் என்ன பண்றான், தான் வீட்டு மாட்டுக்கு புள்ள போடுறானே தவிர வந்த விரட்டி விட்டுவான். அது போல தான் வச்சிருக்கிற மாட்டுக்கு பறிச்சு போட்ட தண்ணி வைப்பானே தவிர இதுக்கு ஏன் வைக்கிறான், சி விரட்டுறான். எனவே நான் விரட்டவும் படுகிறேன். சரி, விரட்டப்பட்டு எங்கேயாவது பிழைக்கலாம்னா எனக்கு கண்ணும் தெரியும். கண்கட்ட ஊரே, கண்ணுமில்லாத ஊர் மாடு மாதிரி. ஊர் மாட்டுக்கு யார் போடுவா, யார் தீனி பண்ணுவா, அதனாலதான் என்ன பண்ணுது. இப்ப கூட பாருங்க, சில மாடுகள் வந்து இந்த சினிமா படத்துல இது ஓட்டணும்னா அந்த காயத்து திங்க கிழிச்சு திங்க, ஏன் தலையெழுத்து கழுதான் திங்க காயத்தை, இப்ப மாடும் திங்குது, ஏன் அது வயிறு என்ன பண்ணுது, ஏன்னா ஊரே ஊர் மாடு யார் போடுவார். அதனால பாவம் அதுல இருக்கிற இந்த பசையை நோக்கியோ என்னமோ தெரியல, அப்படி வாயில படிச்சு கிழிச்சு திங்க. அதுக்காக கண் இருக்குது, இங்கதான் சினிமா படம் ஒட்டியிருக்காங்க, அது காயும் தெரியுது, எனக்கு கண்ணும் தெரியுது, எதை கிழிச்சு எது திங்கிறது. இப்படி பாவம், இப்படி எல்லாம் கண்கட்ட ஊரேரா இங்கு உடல் வேணும், இப்படி இருந்து கொண்டிருக்கேன். கொடி ஏன் உயிர் தான் உலவாதேன், இப்படி இருப்பதை விட அந்த உயிர் நீங்கி போய் நான் இறந்து விடுவதே நல்லது, இறந்து விடுவதே நல்லது. உலவா காலம் தவமீதி உறுப்பும் பெருத்திங்கு உனைக்காண்பான் பல மா முனிவர் நனிவாட பாவியே அணிப்பணி கொண்டாய். ஆனா என்னை நீ ஆட்கொண்டது ரொம்ப கருணையாக நீ ஆட்கொண்டாய். எத்தனையோ காலம் தவமீதி தன்னுடைய உறுப்பும் வெறுத்து, உறுப்பு வெறுத்துன்னா தன்னுடைய தலை கைகால்லாம் வெறுத்துன்னா அப்படியே போய் நின்று தவத்தில் தண்ணீர்ல நிக்கிறது. நீங்கள் இவ்வளவு தூரம் தண்ணீர்ல இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரத்தில் நிக்க முடியுமா, கழுத்தலுவர் நீர்ல நிக்க முடியாது. அப்படி நின்றார் ஒரு அடியவர், யார் உருத்திரப்பட்டுக்கிறார் பார்த்தீங்களா, 63 பேர்ல ஒரு. இந்த கண் அளவில் தண்ணி இடுப்பளவுல எல்லாரும் நிக்கலாம், நாம கூட நிக்கலாம். நெஞ்சினாலே தகராறு தான், ஆட்டங்கானம். இந்த நெஞ்சுக்கு மேல இப்படி வந்து கழுத்தளவு தண்ணினா நிக்கவே முடியாது, கையை அப்படி பக்க பக்கம் அடிக்கிட்டா தான் நிக்கலாம், கழுத்த நிக்க முடியும். ஆனால் இங்க எப்படின்னு சொல்றது, அது போல பல பேர் அந்த நீர்நிலையில் இருப்பது, அப்புறம் தலைகீழ இருப்பது, மலையின் உச்சி மேல் இருந்து தவம் செய்வது, இப்படி எல்லாம் செய்வாங்க. இப்படி எல்லாம் தவம் செய்தவரெல்லாம் கூட உன்னை காண்பான் பல மா முனிவர் அணிவார, எத்தனையோ பேர் வாடியிருக்க இந்த பாவியை நீ பணிகொண்டாய். எங்கே திருப்பெருந்துறையில. அப்படி இருந்தும் மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன், உன்னை கண்ட உடனே என்ன பண்ணும், இந்த உடம்புச்சு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இந்த உடம்பை நான் வெறுத்து இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் மணியே உனை காண்பான் அளவானுக்கு மண்டிலேன், உன்னை காணணும் காணணும் துடிக்கணும், அதுவும் இல்லை. இப்படி நான் இருக்கிற நான் என் கொண்டழுகேன் எம்மாணி, நான் எப்படி பிழைப்பேன்பா, எப்படி நான் உய்வேன்ங்கிறார். இன்னும் ஒரே ஒரு பாட்டு 55 படிக்கிறேன். மானே நுழைக்கு உங்கையால் பங்க வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே, மானே நோய்க்கு உமையால் பங்கா, மான் போன்ற நோக்கியுடைய அம்மா, அந்த அம்மையை இறப்பாகத்தில் கொண்டிருக்கிறோம். நீ அம்மையோடு வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே, இதெல்லாம் பொருள் விளங்குது. சிவனே அவருடைய பெயர், தென் தில்லை கோணே நம்முடைய தில்லையில், உந்தன் திருப்புக்கு திருக்குறிப்பு கூடுவார் நின் கடல் கூட ஊனார் புழுக்கூடு இது காத்திங்கு இருப்பதானே உடையானேன். உன்னுடைய திருக்குறிப்பின் வழி நிற்பவர்கள் எல்லாம் உன்னுடைய திருவடியை சேர்ந்து விடுகிறார்கள். ஆனா நான் மட்டும் எப்படி இருக்கிறேன், ஊனார் புழுக்கூடு. இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டா ஊன் தசையோடு கூடியது, அதோடு கூட புழு உள்ளே பல கிருமிகள் எல்லாம் இருக்குது அல்லவா, அதோடு இருக்கின்ற இந்த உடம்பை நான் காத்துக்கொண்டு இங்கேயே இருக்கிறனே பெருமானி. ஆனா இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, உடையான் நீ, என்னை அடிமையாக உடையவன் நீ தான், உன்னிடத்துல சொல்லாம வேற ஆற்ற சொல்லுவோம்ப்பா என்று சொல்லி தான் அந்த பிரிவினை அதான் சொல்றேன். சொன்ன பாருங்க, ஒரு பக்கம் பிரிவாற்றாமை, இன்னொரு பக்கம் நன்றி உடல், இது ரெண்டுதான் திருவாசகம்னு சொல்லுவோம். திருவாசகத்துல ஐயா நீங்க நமச்சிவாய வாழ்கள இருந்து அச்சோப்பதியம் வரைக்கும் என்ன கூறப்படுகிறது என்றால், ஒன்று அவர் தான் பிரிந்திருக்கின்ற அந்த ஆற்றாமை, அல்லது இவ்வளவு எளிய என்னை அவ்வளவு உயர்ந்த நீ ஆட்கொண்டு விட்டாயே என்று நன்றி உணர்வு, இந்த ரெண்டும் தான் அப்படியே முழுக்க முழுக்க. அதுல இதெல்லாம் பிரிவாற்றாமை, இந்த பிரிவாற்றாமை. ஆனா இதுக்கு போய் என்ன தலைப்பு கொடுத்துருக்குது, அனுபவ சுத்திங்கிறது, அல்ல அனுபவ சுத்தி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இவர் பிரிவாற்றாமையால் வருந்துகிறார் ஆனா அனுபவ சுத்தின்னு தெரியுது. இந்த பிரிவினாலே, பிரிவுக்கு ஆற்றாமையினாலே என்ன தெரியுதுன்னு கேட்டா, அப்ப பிரிந்திருப்பதனால இவ்வளவு கடிதப்படுறேன். ஆனா அதே நான் உன்னை கூடியிருந்தா என்னுடைய அனுபவம் எப்படி இருக்கும்? அப்படி எல்லாம் இருக்க வேண்டிய அனுபவத்தை விட்டு இப்படி நான் தெரிந்திருக்கிறேனே என்று சொல்வதனால இது அனுபவ சுத்தி ஆயிட்டுன்னு சொல்லணும். இல்லைன்னா நேரடியா அதுக்கு தலைப்பு கொடுத்தா பிரிவாற்றாமை தான். நேரடியா இந்த மாதிரி இப்படி எல்லாம் நான் பிரிந்திருக்கிறேன், ஆனால் உன்னோட சேர்ந்திருந்தா எவ்வளவோ இன்னும் அனுபவித்திருக்க முடியுமே, அதை விட்டு இப்படி இருக்கிறேனே என்று சொல்வதனால் இது அனுபவ சுத்தின்னு சொல்லி வைக்கணும். இல்லையான போச்சு. அதனால்தான் இந்த தலைப்புகள் எல்லாம் சாமி தந்ததல்ல, யாரோ பெரியவங்க எழுதியிருக்கிறாங்க, அதை ஓரளவு நம்ம ஒட்டி சொல்லிட்டு சொல்லிட்டு. அதே போல திருமந்திரத்துல பல வேலை செய்யணும். திருமந்திரத்திலையும் திருமந்திரத்துல இப்ப இருக்கிற தலைப்புகள் அங்கேயும் இப்படித்தான், அங்கேயும் இப்படித்தான். அதே போல 11 திருமுறையில பல இது கோப பிரசாதம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது கோப பிரசாதம்னு பட்டணக்கார் பாடினது தலைப்பு போட்டிருக்காங்க. யாரும் யாரோ ஒன்று போட்டிருக்காங்க, அதெல்லாம் சத்தியம் அவர் போடலை. இந்த படித்தவன் பாட்டை கட்டுத்தானு போட்டிருக்கு. ஆனால் போட்டிருக்காருன்னா சரிதான், வடமொழி ரெண்டும். கோபப்பிரசாதம்னா ஐயா பிரசாதம்னா இதை புளியோதரையை பார்த்துருக்குறோம், சக்கரை பொங்கல் பார்த்துருக்கோம். கோபப்பிரசாதம்னு அது என்னது? கோபமாகிய பிரசாதம். கோபமும் பிரசாதமும், கோபம்னா என்ன? மார்க்கண்டேயருக்காக இதை யமனை அழித்தது கோபம், திரிபுரம் எரித்தது கோபம், காமனை எரித்தது கோபம். ஆனா அதுவே பிரசாதம். என்ன பிரசாதம்? மரக்கருணை. மரக்கருணை அப்ப கோபம்ங்கிறது மரக்கருணை, பிரசாதம்ங்கிறது அறக்கருணை. அது அப்படி நீங்க தமிழ் படுத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் கேட்டா, அறக்கருணையும் மரக்கருணையும் என்று தலைப்பு கொள்ளலாம். இதுவரைக்கும் 11 திருமுறையில் எந்த திருமுறையில் இந்த மாதிரி எழுதவே இல்லைதான் பதிப்பிக்கணும் அப்படின்லாம். ஆமா ஆமா, கோப பிரசாதம் என்றதுக்கு அதையே போடுங்க. ஏன்னா பழைய பதிப்பில் இருக்கிறத மாத்த வேணாம். கீழே என்ன பண்ணும்? அறக்கருணையும் மரக்கருணையும் என்று போட்டு பதிப்பிக்கலாமே, பதிவிக்கலாமே. இன்னும் கொஞ்சம் வழங்குமே. அதே போல 11 திருமுறையில காரைக்கால் அம்மையார் பாடிய பதியங்கள்ல முதல் முதல் என்ன போட்டிருக்கு? திருவிரழுது அற்புத திருவந்தாதியும் இது கோப பிரசாதம் போட்டிருக்கு. பிறகுதான் அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலை போட்டிருக்கு. ஆனா அவர் பாடிய முறை என்ன? முதல் முதல் பாடினது அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலை, கைலாயம் போயிட்டு வந்து பாடின பிறகுதான் கோப பிரசாதம். வரலாற்று முறையில இல்லை, ஏதோ போட்டிருக்கு. ஆனா சேரமான் பெருமாள் பாடினது வரலாற்று முறையில போடப்பட்டிருக்கு. முதல்ல பொன்வண்ண திருந்தாதி அதான் பாடினார், அப்புறம் திருவாரூர் போனார் பாடினார், அப்புறம் கைலாயம் போனார் குலாம், அது அப்படியே இருக்கு. அப்ப ஒருவருக்கு வரலாற்று முறைப்படி இருக்கு, காரைக்கால் அம்மையாருக்கு வரலாற்று முறை மேல இல்லை. இதெல்லாம் யாருதான் தொகுத்தாங்களோ தெரியல. 11 திருமுறையார் நான் என்ன சொல்ல, ஒரு அடிக்குறிப்பாவது போடலான்னு. காரைக்கால் அம்மையாருடைய அந்த 4 பாடல்களும் வரலாற்று முறையில் அமையவில்லை, காரணம் தெரிஞ்சது. ஆனால் சேரமான் பெருமாளையனாருடைய அந்த பாடல்கள் வரலாற்று முறையில் அமைந்துள்ளது என்று ஒரு குறிப்பாவது போடுங்களேன். போட்டேன். அதை 400 பேர் படிக்கிறாள், சைபர்லாம் அடிச்சிருங்க, 4 ஆன்மாவாவது அதை படிக்கணும். ஓ, இப்படிப்பட்ட அமைப்பில் அந்த 11 திருமுறை தொகுக்கப்பட்டிருக்கிறதா என்று நினைக்கிறீ என்பது ஆசை திருவருள். ஆகவே இந்த அளவிலே நாம் இந்த முறையில் ஒரு 15 பாடல்களை நாம் எண்ணியிருக்கிறோம் என்று சொல்லி